வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
வேதத்தை நீ தியானம் செய், வேதத்தை தியானம் செய், சேதம் வராதே மனமே, சேதம் வராதே மனமே.
அன்பர்களே, ஆதியாகம புத்தகத்தின் விளக்க உரை மற்றும் யாத்திராகம புத்தகத்தின் விளக்க உரை எங்களிடத்தில் உள்ளது. தேவைப்படுவோர் எங்களோடு தொடர்பு கொண்டு அதனை பெற்றுக் கொள்ளுங்கள்.
வேதாராய்ச்சி நேயர்களே, இந்நாட்களிலே நாம் எஸ்தரின் புத்தகத்தை கற்று வருகிறோம். எஸ்தரின் புத்தகம் முதலாம் அதிகாரத்திலே அகாஸ்வேரு ராஜா ஒழுங்கு செய்த 180 நாட்கள் தன் மகிமையான ஐஸ்வர்யத்தையும் மகத்துவமான சிறந்த பிரஸ்தாபத்தையும் விளங்கு செய்து கொண்டிருந்தான். இந்தியா தேசம் முதல் எத்தியோப்பியா வரை உள்ள நாடுகளிலிருந்து அதிபதிகளும் பிரபுக்களும் கூடி வந்திருந்தார்கள். மேலும் 7 நாட்கள் தன் அரண்மனையிலே பெரியோர் முதல் சிறியோர் மட்டுமல்ல சமஸ்த ஜனங்களுக்கும் விருந்து செய்தான். 7 நாளிலே ராஜா குடிபோதையில் இருந்தபொழுது தனது மனைவியின் அழகை எல்லாரும் பார்க்க வேண்டும் என்பதற்காக அவளை அழைத்து வரும்படியாக கட்டளையிட்டான். ஆனால் அவளோ வர மறுத்துவிட்டாள். எனவே என்ன செய்வது என்பதை குறித்து உடனே ஒரு ராஜ ஆலோசனை ஒன்று நடைபெற்றது. வஸ்தியின் செயல் மற்ற பெண்களுக்கு பிரசித்தமானால் அவர்களும் தங்கள் புருஷரை அற்பமாக எண்ணுவார்களே என்று சொல்லி வஸ்தியை அரசி என்ற நிலைமையிலிருந்து தள்ளிவிட்டு அவளை பார்க்கிலும் உத்தமையாகிய மற்றொரு ஸ்திரீயை அரசியாக்க வேண்டும் என்ற தீர்மானம் பிறப்பிக்கப்பட்டது. 2 அதிகாரத்திலே ராஜா சற்று அமைதியாக இருந்த நேரத்திலே வஸ்தியை குறித்து சிந்திக்கலானான். அப்பொழுது ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரன் ரூபவதியாகிய ஒரு கன்னி பெண்ணை ராஜாவுக்காக தேட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு எல்லா நாடுகளிலுமிருந்து ரூபவதியாக இருக்கிற சகல கன்னி பெண்களையும் கொண்டு வந்து அவருடைய சுத்திகரிப்பிற்கு வேண்டியவை எல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று கூறினான். யார் சிறந்த ரூபவதி என்பதை தீர்மானம் செய்ய வேண்டிய பொறுப்பு அகாஸ்வேரு ராஜாவின் பொறுப்பு. தொடர்ந்து அங்கே சூசான் அரண்மனையிலே என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். எஸ்தர் 2 அதிகாரம் 5 வசனம். அப்பொழுது சூசான் அரண்மனையிலே பென்யமீனாகிய கீசின் குமாரன் சீமேயினுடைய மகனாகிய யாவீரின் குமாரன் மொர்தெக்காய் என்னும் பெயருள்ள ஒரு யூதன் இருந்தான். இதுவரை எஸ்தரின் புத்தகத்திலே தேவனை அறியாத ஒரு அரண்மனை எப்படி இருக்கிறது என்பதை சிந்தித்தோம். ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு இந்த காலகட்டத்திலே நடைபெற்ற இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் எப்படிப்பட்ட ஒரு அழகு போட்டியின் விளைவாக எஸ்தர் ராணி ஆனாள் என்பதையும் நாம் பார்க்கிறோம். அவள் அந்நாட்களிலே பட்டத்து ராணியாக இருந்தபடியினாலே தனக்காகவும் தனது ஜனங்களுக்காகவும் பரிந்து பேச முடிந்தது. அவள் அந்த நிலைமையில் அன்று இல்லாமல் இருந்திருப்பாள் என்றால் ஒரு குறிப்பிட்ட ஜனக்கூட்டத்தின் பெரும் பகுதி அழிக்கப்பட்டிருக்கும். தேவனுடைய கரம் அரண்மனையிலே செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த குறிப்பிட்ட நேரம் வரை அந்த அரண்மனையிலே ஆவிக்குரிய காரியம் என்று எதுவுமே இல்லை. தேவனற்ற ஒரு இடமாய்த்தான் இருந்தது. அடிக்கடி அங்கே இருந்தவர்கள் குடிக்கிறவர்களாயிருந்தார்கள். இப்பொழுதே தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக ஆளுகை செய்யப்போகிறார். தேவனே நடைபெற்ற நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றையும் அந்தந்த நேரத்திலே சரியான இடத்திலே நடப்பித்தார் என்று சொல்லலாம். ஏனென்றால் அப்பொழுதுதான் சரியான நேரத்திலே தன்னுடைய ஜனங்களுக்காக அவர் தலையிட முடியும். இந்த வேத பகுதியை வாசிக்கிற சிலர் தேவனே அழகு போட்டியை ஆதரித்தார் என்று சொல்லலாம். பிரியமானவர்களே, அந்த காரணத்திற்காக அது சொல்லப்படவில்லை. ஆனால் ஒரு கர்த்தருடைய பிள்ளை அவருடைய சித்தத்தை விட்டு வெளியே செல்லும் பொழுது அவர் ஆமோதிக்காத பல காரியங்கள் அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையிலே நடைபெற அவர் அனுமதித்து விடுகிறார். என்றாலும் அந்த எல்லா நிகழ்வுகளுக்கும் மேலாக அவர் செயல்படக்கூடியவர். இந்த எஸ்தர் புத்தகத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான சத்தியம், உலகத்திலோ தனி மனிதனுடைய வாழ்க்கையிலோ எல்லாவற்றிற்கும் மேலாக தேவன் ஆட்சி செய்கிறவராயிருக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் செயல்பட முடியும் என்பதை நமக்கு அது கற்றுக் கொடுக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்தவர்களிலே பலர் கர்த்தருடைய சித்தத்தின் விளிம்பிலே வாழ்கிறவர்களாயிருக்கிறார்கள். மிகவும் திட்டவும் தெளிவுமாக கர்த்தருடைய சித்தத்திலே வழிநடத்தப்படுகிறவர்களாக இல்லை. அவர்கள் கர்த்தருடைய சித்தத்தின் மையத்திலே இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. இருந்தாலும் கர்த்தர் தம்முடைய கிருபையினாலே அவர்களை நடத்துகிறவராய் இருக்கிறார். எஸ்தர் இதற்கு ஒரு நல்ல உதாரணம். உண்மையாகவே நம்முடைய சரித்திரமானது எஸ்தர் 2:5 ஆரம்பமாகிறது. சூசான் அரண்மனையிலே மொர்தெகாய் என்னும் பெயருள்ள ஒரு யூதன் இருந்தான் என்று துவங்குகிறது. அவன் பென்யமீன் கோத்திரத்தைச் சேர்ந்தவன். இதை கேட்டவுடனே நமக்கு எழும்புகிற ஒரு கேள்வி, மேதியா பெர்சியா தேசங்களிலே சூசானிலே இவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? இவன் இஸ்ரவேல் வம்சத்திலே ராஜ பரம்பரையை சேர்ந்தவனாயிற்றே என்று நீங்கள் யோசிக்கலாம். இந்த மொர்தெகாய் சவுல் ராஜாவின் குடும்பத்தை சேர்ந்தவன். எஸ்தர் 2:6, அவன் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் யூதாவின் ராஜாவாகிய எகோன்யாவை பிடித்துக் கொண்டு போகிறபோது அவனோட கூட எருசலேமிலிருந்து பிடித்துக் கொண்டு போகப்பட்டவர்களில் ஒருவனாயிருந்தான். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக தீர்க்க தரிசனம் உரைத்தபடி தேவன் தன்னுடைய ஜனங்களை தங்கள் சொந்த தேசத்திற்கு திரும்பிச் செல்ல அனுமதித்தார். இவ்வாறு அவர்கள் திரும்பிச் செல்லும்படியாக கோரேஸ் அரசன் கட்டளை கொடுத்தான். கர்த்தருடைய சித்தத்தின் மையத்திலே இருந்தவர்கள் பாலஸ்தீன தேசத்திற்கு திரும்பி வந்தார்கள். என்றாலும் மிக அதிகமான பேர் திரும்பிச் செல்லவில்லை. சிறைப்பிடிக்கப்பட்டு தங்கியிருந்த தேசத்திலேயே தங்களுக்கென்று வசதியான வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு விட்டார்கள். அவர்கள் தங்கள் சொந்த தேசத்திற்கு திரும்பிச் செல்ல விடுதலை பெற்றவர்களாய் இருந்தாலும் திரும்பிச் செல்ல அவர்களுக்கு விருப்பம் இல்லை. கர்த்தருடைய சித்தத்திற்கு வெளியே இருந்த பலர் அங்கேயே தங்கிவிட தீர்மானித்தார்கள். அப்படிப்பட்டவர்களிலே ஒருவன் தான் இந்த மொர்தெகாய். இந்த அந்நிய தேசத்திலும் இந்த மொர்தெகாய் எங்கே இருக்கிறான் கவனித்தீர்களா? அரண்மனையிலே இருக்கிறான். ஒரு அரசு வேலையிலே அமர்ந்திருக்கிறான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? எகிப்திலே யோசேப்பும் அரச பதவியிலே இருந்தான். என்றாலும் அவன் நேரடியாக அவன் தேவனுடைய சித்தத்தின் மையத்திலே அவ்வாறு இருந்தான். பாபிலோன் தேசத்திலே தானியேல் அரண்மனையிலே பணி செய்தார். தானியேலும் கர்த்தருடைய சித்தத்தின் மையத்திலே இருந்தார். ஆனால் இங்கே மொர்தெகாய் நேரடியாக கர்த்தருடைய சித்தத்தின் மையத்திலே இல்லை. இந்த எஸ்தரின் புத்தகம் தேவனுடைய அருள் என்பதை குறித்து பேசுகிறது. இங்கேயும் தேவன் எப்படி மொர்தெகாயை வழிநடத்தப் போகிறார் என்பதை பார்க்கப் போகிறோம். தேவனுடைய சித்தத்திற்கு வெளியே இருந்தாலும் தேவனிடத்திலே அவன் நேரடியாக உதவியை தேடாதவனாயிருந்தாலும் தேவன் அவனை நடத்துகிறார். இந்த சரித்திரத்தை வாசிக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையிலே மொர்தெகாயும் அவனுடைய ஜனங்களும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டிருப்பார்கள், அவரை தேடி ஓடியிருப்பார்கள், அல்லது அவர்கள் ஓடியிருக்க வேண்டும் என்று எண்ணும் சூழ்நிலையிலேயும் அவர்கள் அவ்வாறு செய்யவில்லை. இந்த புத்தகத்திலே தேவனை குறித்தோ ஜபத்தை குறித்தோ எதுவும் சொல்லப்படவில்லை. ஏனென்றால் இந்த ஜனங்கள் எல்லாருமே கர்த்தருடைய சித்தத்திற்கு வெளியே இருக்கிறார்கள். மொர்தெகாய் இளைஞனாய் இருந்த காலத்திலே இக்கோனியாவின் காலத்திலே அவன் சிறைப்பிடிப்பிலே கொண்டு போகப்பட்டான். முதன்முறை ஜனங்களை சிறைப்பிடித்த பொழுது பிரபுக்களையும் உயர்குலத்து மக்கள் அனைவரையும் அவர்கள் கொண்டு சென்றார்கள். தானியேல் அந்த குழுவிலேதான் இருந்தார். இரண்டாவது முறை நடுத்தர வகுப்பிலே உயர்ந்த நிலைமையிலே இருந்தவர்கள் கொண்டு போகப்பட்டார்கள். முருதேக்காய் அந்த குழுவிலே இருந்தான். மூன்றாவது முறையாக யூத மக்கள் சிறைப்பிடிக்கப்பட்ட பொழுது எருசலேம் முழுமையாக அழிக்கப்பட்டது. அப்பொழுது ஏழை எளிய மக்கள் மட்டுமே அங்கே தங்கிவிட அனுமதிக்கப்பட்டார்கள். முருதேக்காயின் சித்தப்பாவும் சித்தியும் நேவாத் நேச்சாரால் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள். எனவே அவருடைய குமாரத்தியாகிய அக்சாள் என்னும் எஸ்தரை இவன் வளர்த்து வருகிறான். எஸ்தர் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம். அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாகிய எஸ்தர் என்னும் அக்சாளை வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியமுடையவளுமாயிருந்தாள். அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணமடைந்த போது மொர்தெகாய் அவளை தன் குமாரத்தியாக எடுத்துக்கொண்டான். எஸ்தரின் எபிரேய பெயர் அக்சாள். அக்சாள் என்றால் நட்சத்திரம் என்று பொருள். உண்மையாகவே அவள் ஒரு நட்சத்திரமாக ரூபவதியாக சௌந்தரியமுடையவளாய் இருந்தாள். அவளுக்கு இருந்த பெயரும் செல்வமும் அவளுடைய அழகு என்று சொல்லலாம். பட்டத்து அரசிக்காக இளம் பெண்கள் சேர்க்கப்படுகிறார்கள் என்ற அறிவிப்பை மொர்தெகாய் கேட்டபொழுது உற்சாகம் அடைகிறான். அரண்மனையிலேயே அவன் வேலை செய்து கொண்டிருந்தபடியினாலே பல தேசங்களிலிருந்து அழகு போட்டிக்காக கொண்டுவரப்பட்ட பல பெண்களை அவன் பார்த்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அவர்களை அவன் எஸ்தரின் அழகோடு ஒப்பிட்டு பார்த்து அவர்களிலே யாருமே எஸ்தரை போல இல்லை என்பதை அறிந்து எஸ்தரையும் அந்த போட்டியிலே கலந்து கொள்ள செய்கிறான். எஸ்தர் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் ஒன்பதாம் வசனங்கள். ராஜாவின் கட்டளையும் தீர்மானமும் பிரசித்தமாகி அநேகம் பெண்கள் கூட்டப்பட்டு சூசான் அரண்மனையில் உள்ள ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்படுகிற போது எஸ்தரும் ராஜாவின் அரண்மனைக்கு அழைத்துக் கொண்டு போகப்பட்டு ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்டாள். அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றாயிருந்ததினால் அவளுக்கு அவன் கண்களிலே தயை கிடைத்தது. ஆகையால் அவளுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளையும் அவளுக்கு தேவையான மற்றவைகளையும் அவளுக்கு கொடுக்கவும் ராஜ அரண்மனையில் இருக்கிற ஏழு தாதிமார்களை அவளுக்கு நியமிக்கவும் ஜாக்கிரதைப்பட்டு கன்னிமாடத்தில் சிறந்த ஒரு இடத்திலே அவளையும் அவள் தாதிமார்களையும் வைத்தான். தேவனுடைய நடத்துதல் இந்த சூழ்நிலைக்குள்ளும் கடந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். இதுதான் தேவனுடைய அருள். எஸ்தர் இப்பொழுது அந்த அழகு போட்டியிலே பங்கு பெறுகிறாள். இந்த இடத்திலே இந்த யூதனான மொர்தெகாய் செய்தது சரியா தவறா என்ற கேள்விக்குறி நம்முடைய மனதிலே எழும்பலாம். ஏனென்றால் தேவனுடைய கட்டளைப்படி யூத பெண்ணான எஸ்தரை தேவனை அறியாத ஒரு மனிதனுக்கு மனைவியாக்க முற்படும் செயலிலே மொர்தெகாய் இறங்குகிறான். எனவே அவன் தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை என்று பார்க்கிறோம். மோசேயின் பிரமாணத்தை அவன் மீறுகிறான். இந்த அழகு போட்டியிலே வெற்றி பெறாத எல்லா பெண்களுமே அரசனுக்காக அரண்மனையிலேயே அந்த புறத்திலே வைக்கப்பட போகிறார்கள். எனவே எஸ்தர் வெற்றி பெறவில்லை என்றால் அவள் ஒரு மறுமனையாட்டியாக இருக்கும்படியாக கட்டாயப்படுத்தப்பட போகிறாள். இது பயங்கரமான ஒரு வாழ்க்கை. ஆனால் மொர்தெகாய் அந்த சவாலை எடுக்கிறான். பிரியமானவர்களே, இங்கே கர்த்தர் சூழ்நிலையை தம் கையிலே பொறுப்பெடுக்கிறார். எஸ்தர் அரண்மனைக்கு கொண்டு வரப்பட்டாள். அங்கே இருந்த பெண்கள் பகுதிக்கு பொறுப்பாக இருந்த ஏகாயின் கண்களிலே அவளுக்கு தயவு கிடைக்கிறது. அவளுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையையும் இந்த மனிதன் அவளுக்கு கொடுக்கிறான். எஸ்தர் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம். எஸ்தரோ வென்றால் தன் குலத்தையும் தன் பூர்வோத்தரத்தையும் அறிவிக்காதிருந்தாள். மொர்தெகாய் அதை தெரிவிக்க வேண்டாம் என்று அவளுக்கு கற்பித்திருந்தான். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், யூதர்கள் சிறைப்பிடிப்பிலே கொண்டுவரப்பட்டவர்கள். அந்நாட்களில் இருந்த உலகம் எங்கும் யூதர்களுக்கு மற்றவர்கள் எதிரானவர்களாயிருந்தார்கள். எனவே சூசான் பட்டணத்திலும் யூதர்களுக்கு எதிர்ப்பு இருந்து கொண்டுதான் இருந்தது. யூத மக்கள் மேலே இருந்த பொறுப்பினாலேதான் நேபுகாத்நேச்சார் எருசலேமை அந்த அளவு அழித்தான். அவன்தான் அவர்களை பாபிலோனுக்கு கொண்டு வந்தான். இப்பொழுது நேபுகாத்நேச்சார் இல்லை. புதிய ஒரு ராஜ்யம் தோன்றியிருக்கிறது. இருந்தாலும் யூதர்களுக்கு எதிரான உணர்வுகள் மக்கள் மத்தியிலே இருந்து கொண்டேதான் இருந்தது. இதை மிக அதிகமாகவே உணர்ந்திருந்த மொர்தெகாய் தான் யார் என்பதை குறித்து வெளிப்படுத்த வேண்டாம் என்று எஸ்தருக்கு எச்சரிப்பு கொடுத்திருந்தான். இப்படி இவள் அமைதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லும்பொழுது தன்னுடைய விசுவாசத்தையே அவள் மறுதளிப்பதற்கு சமமாயிருக்கிறது. ஏனென்றால் யூதர்கள் மிக வித்தியாசமானவர்களாக தேவனை பின்பற்றுகிறவர்களாய் இருந்தார்கள். எனவே மொர்தெகாயும் எஸ்தரும் தாங்கள் யூத குலத்தை சேர்ந்தவர்கள் என்பதையே வெளியே காட்டிக் கொள்ளவில்லை. இப்பொழுது தாங்கள் பின்பற்றி வந்த சமயத்தையும் மறைத்து செயல்படுகிறார்கள். மட்டுமல்ல, சிறைப்பிடிப்பிற்கு கொண்டு போகப்பட்ட இடத்திலிருந்து தங்கள் சொந்த தேசத்திற்கு திரும்பி செல்ல தேவன் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருந்தும் அதை பயன்படுத்திக் கொள்ளாமல் அவர்கள் அங்கேயே தங்கியிருந்தது அவர்கள் தேவனுடைய சித்தத்திற்கு வெளியே இருந்ததை வெளிப்படுத்துகிறது. ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ தேவனுடைய சித்தத்திற்கு வெளியே இருக்கும்பொழுது கிறிஸ்துவின் மேலுள்ள தங்கள் விசுவாசத்தை குறித்து மற்றவர்களுக்கு சொல்வதை குறித்து அவர்களுக்கு எதுவுமே இல்லை. இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களை நீங்கள் இன்றைக்கும் பல இடங்களிலே பார்க்கலாம். எஸ்தர் 2:11 வசனம், எஸ்தருடைய சுக செய்தியையும் அவளுக்கு நடக்கும் காரியத்தையும் அறிய மொர்தெகாய் நாடோறும் கன்னிமாடத்து முற்றத்துக்கு முன்பாக உலாவுவான். பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தில் இருக்கும்பொழுது தேவனே சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக நடத்துவார் என்று நீங்கள் விசுவாசத்தோடு எந்த ஒரு சூழ்நிலையிலேயும் காத்திருக்க முடியும். மொர்தெகாய் கர்த்தரின் பேரிலே சார்ந்திருக்கவில்லை, ஏனென்றால் அவன் தேவனுடைய சித்தத்திற்கு வெளியே இருக்கிறான். நாள்தோறும் கன்னிமாடத்திற்கு முன்னே சென்று அங்கும் இங்குமாக உலாவுகிறான். அவன் எவ்வளவு பதட்டத்தோடு காணப்பட்டிருப்பானோ நமக்கு தெரியாது. அவனுடைய இருதயம் எப்படி அடித்துக் கொண்டதோ நமக்கு தெரியாது. ஏனென்றால் எந்த நேரத்திலே எது எந்த திசையிலே மாறும் என்பதும் அவனுக்கு தெரியாது. தவறுதலாக எஸ்தரை இங்கு அழைத்து வந்துவிட்டோமோ என்று பல நேரம் அவன் புலம்பியிருப்பான். நிச்சயமாகவே அவனுக்குள் ஒரு பயம் இருந்து கொண்டே இருந்திருக்கும். பல இரவுகளிலே அவனுக்கு நித்திரை வந்திருக்காது. இதுதான் மொர்தெகாயின் நிலைமை. நீங்களும் கர்த்தருடைய சித்தத்திற்கு வெளியே இருக்கும்பொழுது உங்களால் ஓய்வு எடுக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரத்திலே அவனால் ஒப்புக் கொடுக்க முடியவில்லை. தேவனுடைய அருளை குறித்து மொர்தெகாய்க்கு எதுவும் தெரிந்திருப்பது போலவும் தெரியவில்லை. என்றாலும் தேவன் சர்வத்தையும் ஆளுகிறவராய் இருக்கிறார். வழிநடத்தப்பட முடியாத ஒரு மனிதனை தேவன் வழிநடத்தும் முறைதான் தேவனுடைய அருள். இந்த குறிப்பிட்ட சூழ்நிலையிலே தேவன் செயல்பட துவங்குகிறார். பிரியமானுள்ளே, சூசான் அரண்மனையிலே ஏகாவின் கண்களிலே எஸ்தருக்கு தயவு கிடைத்தது ஏதோ தற்செயலாக நடந்த ஒரு நிகழ்வு அல்ல. தேவனுடைய திட்டத்திலே எந்த ஒரு தற்செயலான நிகழ்ச்சிகளோ விபத்துகளோ நடக்காது. அங்கே நடைபெற்ற அழகுபடுத்தும் முறையை சற்றே கவனியுங்கள். எஸ்தர் 2:12 வசனம், ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்புகளினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரீகளின் முறைப்படி 12 மாதமாக செய்யப்பட்டு தீர்ந்த பின்பு ராஜாவாகிய ஆகாஸ்வேருவனிடத்தில் பிரவேசிக்க அவளவளுடைய முறை வருகிற போது. அருமையான சகோதரனே, உங்களுடைய மனைவி புறப்படுவதற்காக தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்கு சற்று அதிகமாக நேரம் எடுத்துக்கொண்டால் நீங்கள் கோபப்பட வேண்டியதில்லை. அன்று சூசான் அரண்மனையிலே அந்த பெண்கள் ஓராண்டு காலமாக தங்களை அலங்கரித்துக் கொண்டிருந்திருக்கிறார்கள். 6 மாத காலமாக இயற்கையாக ஒவ்வொரு சரீரத்திலிருந்து வெளிப்படும் வாசனையை குறைப்பதற்காக வெள்ளைப்போல தைலத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டார்கள். அடுத்த 6 மாத காலம் வாசனை திரவியங்களை பூசிக்கொண்டே இருந்தார்கள். அரசன் முன்னால் செல்வதற்கு ஆயத்தமாகும்படி பன்னீர் குளத்திலே குளித்துக் கொண்டிருந்தார்களோ எதுவோ நமக்கு தெரியவில்லை. பிரியமானுள்ளே, சரீர பிரகாரமான காரியத்திற்கு எத்தனை அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்பதை கவனித்தீர்களா? அப்படியென்றால் இது எவ்வளவு தூரம் தேவனை அறியாத ஒரு சமுதாயமாய் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இவ்வாறு ஓராண்டு காலமாக அந்த பெண்கள் ஆயத்தப்பட்டார்கள். உலகம் இன்றைக்கும் மாறவில்லை. இன்றைக்கும் பெண்கள் தங்களை தாங்களே அலங்கரித்துக் கொள்ள பலவிதமான காரியங்களை செய்து கொள்கிறார்கள். எஸ்தர் இந்த அழகு போட்டியிலே பங்கு பெற்றிருக்க தேவையில்லை. அவளுக்கு இந்த அலங்காரங்கள் எதுவும் தேவையில்லை என்பதை நாம் சீக்கிரமாய் கண்டுகொள்ளப் போகிறோம். எஸ்தருடைய காரியத்திலே தேவன் தம்முடைய அருளினாலே இவை எல்லாவற்றையும் அனுமதித்தார். பொறுப்பாயிருந்த எல்லாருடைய கண்களிலேயும் தயவு கிடைக்க செய்தது தேவனே. அங்கே அரண்மனையிலே அவளுக்கு எல்லாவற்றிலேயும் முதன்மையான இடம் கிடைக்கிறது. இது தேவனுடைய திட்டத்திலேயும் முதல் படி என்று சொல்லலாம். இதுவும் தற்செயலாக நிகழ்ந்த ஒன்று அல்ல. தேவனுடைய அருள் அவளுடைய வாழ்க்கையின் மேலே செயல்படுகிறது. எஸ்தர் 2:13-14 வசனங்கள், இப்படி ஜோடிக்கப்பட்ட பெண் ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பாள். கன்னிமாடத்திலிருந்து தன்னோட கூட ராஜ அரண்மனைக்கு போக அவள் தனக்கு வேண்டுமென்று கேட்பவை எல்லாம் அவளுக்கு கொடுக்கப்படும். சாயங்காலத்திலே அவள் உள்ளே பிரவேசித்து காலமே அபிமான ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய சாஸ்காஸ் உடைய விசாரிப்புக்குள்ளிருக்கிற ஸ்திரீகளின் இரண்டாம் மாடத்துக்கு திரும்பி வருவாள். ராஜா தன்னை விரும்பி பெயர் சொல்லி அழைப்பித்தால் ஒழிய அவள் ஒருபோதும் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்க கூடாது. ஓராண்டு கால ஆயத்தத்திற்கு பிறகு அரசனின் முன் நிற்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எஸ்தருக்கு தேவையான அத்தனையும் கொடுக்கப்பட்டது. உண்மையாகவே ஒரு ஆபத்தான சூழ்நிலையிலேதான் அவள் இருந்தாள் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவள் பட்டத்திற்கு தெரிந்தெடுக்கப்படவில்லை என்றால் வாழ்நாள் முழுவதும் அரசனுடைய மறுமனையாட்டிகளிலே ஒருத்தியாயிருக்க வேண்டும். ஒரு யூத பெண்ணுக்கு மிக பயங்கரமான ஒரு வாழ்க்கை அது. இந்த காரணத்தினாலேதான் மொர்தெகாய் கையும் புரியாமல் காலும் புரியாமல் கிழக்கு மேற்காக கன்னிமாடத்து முற்றத்திலே உலாவிக் கொண்டே இருக்கிறான். தானும் எஸ்தரும் கர்த்தருடைய சித்தத்திற்கு வெளியே செயல்படுகிறார்கள் என்பதை அவன் அறிந்திருக்க வேண்டும். இத்தனை காலம் தான் வளர்த்து வந்த அந்த பெண்ணின் நிலைமையை அவன் எண்ணி பயந்தான். ஆனால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக ஆளுகை செய்ய போகிறார். எஸ்தர் 2:15 மொர்தெகாய் தனக்கு குமாரத்தியாய் ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனாகிய அபியாயேலின் குமாரத்தியுமான எஸ்தர் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கிறதற்கு முறை வந்தபோது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது. அரசனுக்கு முன் எஸ்தர் செல்ல வேண்டிய நேரம் வந்தபொழுது அவளுடைய இயற்கை அழகே போதுமானதாய் தெரிந்தது. அவளை பார்த்த ஒவ்வொருவருமே இவளுக்குத்தான் வெற்றி, இவள்தான் வெற்றி பெறுவாள் என்று சொல்லத்தக்க வகையிலே இருந்தாள். இதிலே தேவனுடைய கரத்தை உங்களால் காண முடிகிறதா? ஆம், அவர் தமது அருளால் அங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அரசனுக்கு பக்கத்திலே இருக்கிற அரியணையிலே அவளை உட்கார வைக்கப் போகிறார். அவள் அங்கே உட்காரவில்லை என்றால் இஸ்ரவேல் ஜனங்களிலே பெருங்கூட்டமான ஜனங்கள் அழிக்கப்படப் போகிறார்கள். அவ்வாறு நடைபெறும் என்றால் தேவன் அவருடைய வாக்கை காக்கவில்லை என்று பொருள். தேவன் ஒருபொழுதும் அப்படி செய்கிறதில்லை. எஸ்தர் 2:16-17. அப்படியே எஸ்தர் ராஜாவாகிய அகாஸ்வேரு அரசாளுகிற 7 தேபேத் மாதமாகிய 10 ராஜாவினிடத்தில் அரமனைக்கு அழைத்துக் கொண்டு போகப்பட்டாள். ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான். ஆகாஸ்வேரு எஸ்தரை பார்த்தவுடன் மற்றொரு பெண்ணை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை. அவனை பொறுத்தமட்டிலேயும் இந்த அழகு போட்டி நிறைவடைந்து விட்டது. வஸ்தியின் இடத்தை எடுத்துக் கொள்ளும் பெண்ணை அவன் கண்டுகொண்டு விட்டான். ஆம், எஸ்தர் அரசியானாள். எப்படி அவள் வெற்றி பெற்றாள்? தற்செயலாக நடந்ததா? இல்லை பிரியமானவர்களே, சர்வ வல்லமையுள்ள தேவனின் அருளாலும் கிருபையினாலுமே இந்த தெரிந்தெடுப்பு நடைபெற்றது. தன்னுடைய ஜனங்களை பாதுகாப்பதற்காக தேவன் முன் சென்று சில காரியங்களை ஆயத்தப்படுத்த வேண்டியது இருக்கிறது என்பதை அடுத்த அதிகாரத்திலே பார்க்கப் போகிறோம். எஸ்தரை அரசியாக்கினபடியினாலே தேவன் அவ்வாறு செயல்பட்டார். இந்த காரணத்தினாலேதான் தேவனற்ற அந்த அரண்மனையை குறித்தும் விருந்தை குறித்தும் மக்கள் திராட்சரசத்தினாலே நிறைந்திருக்கிறதை குறித்தும் நாம் சிந்திக்க வேண்டியதிருந்தது. மனிதனுடைய செயல்களிலேயும் பிசாசானவனின் செயல்களிலும் கூட தேவன் எப்படி மேலாக ஆளுகிறார் என்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டும். அதை தேவன் விரும்புகிறார். இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளில் பலர் வாழும் சூழ்நிலைகளிலே அவர்களுக்கு ஆறுதல் தரும் சிறந்த செய்தியாயிருக்கிறது. அரசன் எஸ்தரை நேசித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன இருந்தாலும் போவாஸ் ரூத்தை நேசித்ததோடு இதை நாம் ஒப்பிட முடியாது. ஏனென்றால் அந்த அன்பானது கிறிஸ்து திருச்சபையை நேசிக்கும் அன்பை போன்றது. இங்கே தேவனை அறியாத வயதான ஒரு அரசன் இளம் பெண்ணான எஸ்தரை திருமணம் செய்கிறான். என்றாலும் இந்த நிகழ்ச்சி மிக முக்கியமான ஒன்றாய் இருக்கிறது. சிறைப்பிடிப்பிலே வந்த மக்கள் மத்தியிலே இருந்த ஒரு பெண் திடீரென்று அந்நாட்களின் முழு உலகத்திற்கும் அரசனாக இருந்தவனுக்கு மனைவியாகிறாள். யூத ஜனங்களுக்கு எதிராக மக்கள் மத்தியில் இருந்த எண்ணமானது தடுத்து நிறுத்தப்பட வேண்டியதாய் இருந்தது. எனவே தேவன் அவளை மிக முக்கியமான ஒரு இடத்திற்கு கொண்டு செல்லுகிறார். எஸ்தர் 2:18. அப்பொழுது ராஜா தன்னுடைய எல்லா பிரபுக்களுக்கும் ஊழியக்காரருக்கும் எஸ்தரை நிமித்தம் ஒரு பெரிய விருந்து செய்து நாடுகளுக்கு சலகரனை உண்டாக்கி ராஜஸ்திதிக்கு தக்க வெகுமானங்களை கொடுத்தான். ஞாபகம் இருக்கிறதா? எஸ்தரின் புத்தகத்திலே ஒரு விருந்தோடு கூட புத்தகம் ஆரம்பமானது. இப்பொழுது மற்றொரு விருந்தை குறித்து நாம் பார்க்கிறோம். இது எஸ்தரின் விருந்து. வஸ்தியின் இடத்திலே சிறந்த ஒரு பெண்ணை அரசன் கண்டுகொண்டபடினாலே ஓராண்டு காலத்திற்கு வரி வேண்டாம் என்று சொல்லிவிட்டான். அரசாங்கத்திற்கு வரி கொடுக்கப்பட வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அதிகாரம் ஒரு அரசனுக்கு இருந்திருக்கிறது என்பதை நினைக்கும் பொழுது அது நமக்கு ஆர்வம் தரக்கூடியதாய் இருக்கிறது. இன்றைக்கும் நாம் வாழும் இடங்களுக்கும் ஒரு போட்டி நடத்தப்பட்டு இறுதியிலே ஓராண்டுக்கு எந்த வரியும் கொடுக்கப்பட வேண்டாம் என்று அறிவிப்பு கொடுக்கப்படும் என்றால் எல்லாருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும் இல்லையா? ஆனால் பிரியமானவர்களே, கர்த்தரை அறிந்த ஒவ்வொருவரும் வரி செலுத்துவதை குறித்து கலங்க தேவையில்லை. இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார், ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, மொர்தெகாயோ எஸ்தரோ இதுவரை தாங்கள் செய்த காரியங்களிலே கர்த்தரை தேடவில்லை. அவர்கள் யூத ஜனங்கள், மெய்யான தேவனாய கர்த்தரை சந்ததி சந்ததியாக அறிந்திருந்தவர்கள். ஆனாலும் கர்த்தர் தம்முடைய அருளினாலே கிருபையினாலே அவர்கள் மேல் நிழலிட்டு அவர்களை வழி நடத்தினார். அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலேயும் நீங்கள் ஒருவேளை கர்த்தரை தேடாத வேளைகளிலும் கர்த்தர் உங்களுக்கு இறங்கி கிருபையாக இரக்கமாக அவருடைய அருளினாலே உங்களை காப்பாற்றியிருக்கிறார், உங்களை வழிநடத்தியிருக்கிறார், உங்களை பராமரித்திருக்கிறார். இன்றைக்கும் நீங்கள் இருக்கும் ஒரு சூழ்நிலை எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு ஏற்கனவே வாக்கு கொடுத்திருக்கிறபடியினாலே, கர்த்தர் உங்களையும் நேசிக்கிறபடியினாலே, தமது கிருபையினாலே இரக்கத்தினாலே காத்துக் கொள்கிறவராக இருக்கிறார். அதை உணர்ந்து நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோமா?
காத்திடும் எங்களை கருணை பிதாவே, நேத்திரம் போலவே கருணை பிதாவே, பாத்திரமாகவே அருமை பிதாவே, நான் ஸ்தோத்திரம் பாடுவே அருமை பிதாவே,
பாத்திரமாகவே அருமை பிதாவே, நான் ஸ்தோத்திரம் பாடுவே அருமை பிதாவே,
காத்திடும் எங்களை. பல பல நிலைகளில் அருமை பிதாவே, என் பிழைகளை பொறுத்திட்டு கருணை பிதாவே,
சகலமும் நீரே சர்ப்பமும் நீரே சாந்தியும் நீரே சக்தியும் நீரே,
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com.
நெருக்கங்கள் நடுவேனில் அடைக்கலம் பிதாவே,
காத்திடும் எங்களை கருணை பிதாவே, நேத்திரம் போலவே கருணை பிதாவே, பாத்திரமாகவே அருமை பிதாவே, நான் தோத்திரம் பாடுவேன் அருமை பிதாவே, காத்திடும் எங்களை.
இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். யோசுவா 3:7 பின்பாகம். இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். யோசுவா 3:7 பின்பாகம்.